ஞாயிறு சீந்தானை
பணியை செய்யும் போது நிறைவு அடைகிறே.
கவிதை பயம் எனக்கு, கவி பயம் எனக்கு, காடு பயம் எனக்கு, நாடு பயம் எனக்கு, எல்லாமே பயமயம் என்று தமிழ் திரைப்படம் ஒன்றில் நகைச்சுவையாக பேசுவார் அந்த கதையின் நாயகன். வாழ்க்கையில் பார்க்குமிடத்திலெல்லாம் பயங்களை சந்திக்கும் மனிதர் அவர். பயம், சோகம், கோபம் என்று உணர்வுகளின் ஆதிக்கத்தில் வாழ்க்கையின் பெரும்பகுதியை நாம் செலவழிக்கின்றோம். நம் வாழ்வை ஆட்டிப்படைக்கும் உணர்வுகளிலேயே அதிக ஆபத்தானது எது தெரியுமா அன்புள்ளங்களே? சந்தேகம். சந்தேகம் ஒரு உணர்வா என்று கூட உங்களில் சிலர் சந்தேகப்படலாம். நான் அதை ஒரு கூட்டு உணர்வு என்று சொல்வேன். சந்தேகம் குடிகொள்ளும் மனதில் கூடவே பயம், கோபம், வருத்தம் என்று கூட்டுக்குடித்தனம் ஆரம்பித்துவிடும். சந்தேகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விவிலியத்தில் கூறப்படும் ஒரு மனிதர் தோமையார் என்று அழைக்கப்படும் தோமா. உண்மையை பேசுகிறவங்களை அரிச்சந்திரன் சொல்கிறோம், தாராள மனசுடையவங்களை பாரிவள்ளல்னு கூப்பிடுறோம். அதே போல சந்தேகப்படுற யாரையும் சந்தேக தோமையார்னு கூப்பிடுறோம். அவ்வளவு தூரம் தோமா சந்தேகத்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டாக மாறிட்டார். தோமா இயேசுவை சந்தேகப்பட்டார்னு கேட்டதும் நம்மில் பலர், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், உடனே ஒரு நீதிபதியாக மாறி, என்ன மனுஷன் இவர், இயேசுவோட 3 ஆண்டுகள் நெருக்கமாக பழகிட்டு எப்படி இவரால் சந்தேகப்பட முடிஞ்சது என்ற கேள்வியை கேட்டு தோமா இப்படி நடந்து கொண்டது தவறு அப்படிங்கிற தீர்ப்பையும் நம்ம தந்துடுறோம். அன்பர்களே, நீதி இருக்கைகளில் ஏறுவது எளிது. இயேசுவின் உயிர்ப்பை பற்றி தலைமுறை தலைமுறையாக 1000 விளக்கங்களை கேட்டு வந்துள்ள கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் ஒருவனாய் இன்று வாழும் நானோ அல்லது நீங்களோ அந்த உயிர்ப்பு குறித்த விசுவாசத்தில் அவ்வப்போது தடுமாறுகின்றோம். அப்படி இருக்க இத்தனை விளக்கங்கள் இல்லாத, அதுவும் உயிர்ப்பு பற்றிய எண்ணங்களே தெளிவில்லாத யூத சமுதாயத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்து வளர்ந்த சீடர்களில் ஒருவரான தோமா இயேசுவின் உயிர்ப்பை சந்தேகித்தார் என்பதற்காக அவரை கண்டனம் செய்வது தவறு, தீர்ப்பிடுவது தவறு. கல்வாரியில் இயேசு இறந்ததை நீங்களோ நானோ நேரடியாக பார்த்திருந்தால் ஒருவேளை தோமாவை விட இன்னும் அதிகமாய் மனம் உடைந்து போயிருப்போம். அந்த கல்வாரி பயங்கரத்துக்கு பின் ஒன்றுமே இல்லை என்ற முடிவுக்கும் வந்திருப்போம். ஆகவே தீர்ப்புகளை எழுத பேனாக்களை நீங்கள் திறந்து வைத்திருந்தால் அவைகளை மூடிவிட்டு முதலில் அந்த நீதி இருக்கைகளிலிருந்து எழுந்து வாருங்கள். குற்றவாளி கூண்டில் நாம் நிறுத்தியுள்ள தோமாவின் நிலையில் நம்மை நிறுத்தி இந்த சம்பவத்தை பார்ப்போம். இன்றைய நற்செய்தியை கேட்போம்.
யோவான் நற்செய்தி, அதிகாரம் 20. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு 5 சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லியபின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். பன்னிருவருள் ஒருவரான திதீம் எனும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார்.
அன்புள்ளங்களே, இப்போது வாசித்த நற்செய்தியினுடைய முதல் பகுதியை கொஞ்சம் ஆழமாக ஆராய்ந்தால் இயேசுவின் உயிர்ப்பை தோமா மட்டும் சந்தேகப்படவில்லை, எல்லா சீடர்களுமே சந்தேகப்பட்டனர் என்பது தெளிவாகும். யூதர்களுக்கு பயந்து சீடர்கள் கதவு ஜன்னல் எல்லாவற்றையும் மூடி வைத்திருந்த அந்த அறைக்குள் இயேசு வந்து நின்றார். மூடியிருந்த கதவு காத்துல லேசா ஆடினாலும் கதவை யாரோ தட்டுறது போலவும் தங்களை யாரோ தாக்க வந்துட்டது போலவும் சந்தேகத்திலையும் அச்சத்திலையும் இருந்தாங்க அந்த சீடர்கள். அந்த சூழல்ல கதவு மூடியபடி இருக்க இயேசு அவங்க முன்னால வந்து நின்றபோது அவங்க மகிழ்ந்திருப்பாங்களா? சந்தேகம்தான், அரண்டு போயிருப்பாங்க. யோவான் நற்செய்தியில சீடர்கள் பயந்ததா குறிப்பிடல, ஆனா இதை லூக்கா நற்செய்தி அப்பட்டமாக கூறுகின்றது. லூக்கா 24:36 சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாக நினைத்தார்கள். லூக்கா யோவான் என்ற இரண்டு நற்செய்திகளிலும் இயேசு அவர்களுக்கு தன் கையையும் விலாவையும் காட்டினார் என்றும் தன்னை தொட்டு பார்க்க அழைத்தார் என்றும் கூறப்பட்டுள்ளது. இயேசு வந்து நின்றதும் சீடர்கள் அவரை மகிழ்வாக வணங்கி தொழுதிருந்தா இயேசு அவர்களிடம் தன்னை வந்து தொடும்படி அழைப்பு விடுத்திருக்க மாட்டார் இல்லையா? அவர்களுடைய கண்களில் அந்த சந்தேகம் தெரிந்ததனால இயேசு அந்த அன்பு அழைப்பை விடுத்தார். இயேசுவிடம் கேட்க முடியாமல் மனதுக்குள் மற்ற சீடர்கள் புதைத்து வைத்திருந்த இதே சந்தேகத்தைத்தான் தோமா வாய்விட்டு சொன்னார். எனவே தோமாவை மட்டும் சந்தேக பேர்வழி என்று கண்டனம் செய்யாமல் எல்லா சீடர்களுமே சந்தேகத்தில் பயத்தில் வாழ்ந்து வந்தார்கள் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களது பயம் சந்தேகம் எல்லாவற்றிற்கும் காரணம் இருந்தது. அதையும் நாம் புரிந்து கொள்ள முயல்வோம்.
உன்னை நம்பி வாழும் போது உறுதி பெறுகிறேன், உன் பணியை செய்யும் போது நிறைவு அடைகிறேன்.
அன்பு உள்ளங்களே, சீடர்கள் பார்த்து வந்தது மீன்பிடிக்கும் தொழில். தாங்கள் பார்த்து வந்த அந்த தொழிலை, தங்கள் பெற்றோரை, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை நம்பி 3 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் இந்த சீடர்கள். இந்த 3 ஆண்டுகளில் இயேசுதான் அவர்களது உலகம் என்று ஆகிப்போன அந்த நேரத்தில் அந்த உலகம் ஆணிவேரோடு வெட்டப்பட்டு சிலுவையில் தொங்கவிடப்பட்டது. இயேசு அவர்கள் வாழ்வில் விட்டுச் சென்ற அந்த வெற்றிடத்தை சந்தேகமும் பயமும் நிரப்பிவிட்டன. தங்களில் ஒருவனே இந்த கொடுமைகள் நடக்க காரணமாயிருந்தது அவர்களது சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்கியது. சிலுவையில் கந்தல் துணி போல தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவை உடலோடு புதைப்பதற்கு முன்பே மனதால் அந்த சீடர்கள் அவரை புதைத்துவிட்டனர். அந்த கல்வாரிக்குப் பின், சிலுவைக்குப் பின் ஒன்றுமே இல்லை என்று முடிவு செய்துவிட்டனர். இன்னும் ஏதாவது மீதம் இருக்கிறது என்றால் அது தங்கள் அழிவு மட்டுமே என்று அறிவுபூர்வமான ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்துவிட்டனர். பயத்தில், சந்தேகத்தில் பூட்டப்பட்ட அந்த அறையின் இருளில் இனி வாழ்ந்தால் போதும் என்று தீர்மானித்த அந்த சீடர்களை இயேசு அப்படியே விடுவதாக இல்லை. அவர்கள் வாழ்வில் மீண்டும் நுழைந்தார். இயேசு அவர்கள் வாழ்வில் மீண்டும் நுழைய சாத்தப்பட்ட கதவுகள் ஒரு தடையாக இல்லை. தன்னுடைய கல்லறையை மூடியிருந்த அந்த பெரும் பாறையே அவரை தடுக்க முடியவில்லையே. இந்த கதவுகள் எம்மாத்திரம்! சாத்தப்பட்ட அந்த அறைக்குள் இயேசு வந்து நின்றதை அவர்களால் நம்ப முடியவில்லை. கதவு ஜன்னல்கள் எல்லாம் சாத்தப்பட்ட ஒரு அறைக்குள் உடலோடு ஒருவரால் வர முடியுமா? முடியாது. இயற்கை நியதிக்கு, அறிவியல் கூற்றுக்களுக்கு முரணான ஒரு செயல் அது. இயற்கை நியதிகள், அறிவியல் இவை மீறப்படும் போது சந்தேகம் எழும். அறிவு அந்த செயலை ஏற்க மறுக்கும். ஆனால் அன்புள்ளங்களே, அறிவு சொல்வதை மட்டும் வைத்து வாழ்க்கையை நடத்திவிட முடியாதே. 2 2 4 தான். ஆனால் சில சமயங்களில் 2 2 5 ஆகலாம். இதை காண்பதற்கு மனம் வேண்டும், ஆன்மா வேண்டும். வெறும் அறிவு இங்கே உதவாது. எத்தனை முறை இதுபோன்ற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கின்றது. நமது அறிவு ஒரு வழியில் சிந்திக்கும் போது மனம், ஆள் மனம் வேறு வழியில், அறிவுக்கு முற்றிலும் மாறுபட்ட வழியில் சிந்தித்திருக்கிறது அல்லவா? பல சமயங்களில் அறிவை விட மனம் சொல்வது மிக அழகானதாய், அற்புதமானதாய், உண்மையாயிருந்திருக்கின்றது. உண்மைதானே? அறிவு கூறியதையே அதிகம் நம்பி தங்கள் நம்பிக்கையை முழுவதும் இழந்திருந்த அந்த சீடர்களுக்கு அந்த அறிவு பசிக்கு தீனி கேட்கும் வகையில் தோமா, அவர் காயங்களில் நான் என் விரலை வைக்க வேண்டும் என்று விதித்த நிபந்தனைகளுக்கு விடையாக இயேசு சொன்னது இது: இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். இந்த சொற்களை கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம நினைச்சு பார்க்கணும்னா, இயேசு சீடர்களிடம், தோமாவிடம், நம்மிடம் சொல்வது இதுதான். அறிவை மட்டும் நம்பி வாழாதே, மனதை நம்பு, ஆன்மாவை நம்பு, என்னை நம்பு.
உன்னையே நம்பி வந்தேன் உயிர் தரும் ஆவியே.
அன்பு உள்ளங்களே, இயேசு தன்னை வந்து தொடும்படி தோமாவை அழைத்த போது தோமா இயேசுவை தொட்டாரா என்பதில் தெளிவில்லை. உடலால் தோமா இயேசுவை தொட்டிருக்கலாம், தொடாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த அழைப்பின் மூலம் இயேசு அவருடைய மனதை மிக ஆழமாக தொட்டார். எனவேதான் அந்த மிக ஆழமான மறை உண்மையை தோமா கூறினார்: நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். இயேசுவை கடவுள் என்று கூறிய முதல் மனித பிறவி தோமாதான். இயேசு தோமாவை இப்படி ஆழமாக தொட்டதால் அவர் தான் கண்ட அந்த அற்புத உண்மையை உலகெங்கும், சிறப்பாக நம்முடைய தாயகத்திலும் பறைசாற்றினார். அன்பு உள்ளங்களே, தோமா சந்தேகப்பட்டதாய், சீடர்கள் சந்தேகப்பட்டதாய் நாம் சிந்தித்த இந்த சம்பவம் ஒரு சில பாடங்களை நமக்கு சொல்லித் தருகின்றன. அறிவை மட்டும் நம்பி வாழ்வது போதாது, மனம், ஆன்மா இவைகளின் குரலுக்கும் நாம் செவிசாய்க்க வேண்டும். வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் பலர் குறித்து நாம் முடிவுகள் எடுக்கின்றோம். ஒரு சில சமயங்களில் ஒருவர் பிறந்த இடம், குலம், அவர் செய்யும் தொழில் இவற்றின் அடிப்படையில் பிரெஜுடிஸ் என்று பொதுவாய் நாம் அழைக்கும் பல முற்சார்பு எண்ணங்களால் முடிவுகள் எடுத்து மனக்கதவுகளை மூடியும் வைத்து விடுகின்றோம். அந்த நேரங்களில் மூடிய மனக்கதவுகளை உடைத்துவிட்டு நாம் அவர்கள் மீது வைத்திருக்கும் எண்ணங்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட வகையில் அந்த ஒரு சிலர் அல்லது மிக பலர் நம்முன் நிற்கும்போது தொடர்ந்து அவர்கள் மீது சந்தேகம் கொள்ளாமல் சந்தேகங்களை மூடி வைத்துவிட்டு மனங்களை திறந்து அவர்களை தொடும் பக்குவம் பெற முயல்வோம். மனிதர்கள் மாறக்கூடியவர்கள், அவர்கள் குறித்த நம்முடைய எண்ணங்களை மீறக்கூடியவர்கள். இதை இயேசுவும் மூடிய கதவுகளுக்கு பின் வாழ்ந்து வந்த சீடர்களும் அவரை கடவுள் என்று அறிக்கையிட்ட தோமாவும் இன்று நமக்கு சொல்லித் தருகின்றனர். முற்சார்பு எண்ணங்களை உடைக்க, மூடப்பட்ட மனக்கதவுகளை நாம் திறக்க, அறிவை மட்டும் நம்பி வாழாமல் மனதை இறைவனை நம்பி வாழ அந்த இறை அருளை வேண்டுவோம்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை இன்று வழங்கியது வத்திக்கான் வானொலி.